வணக்கம் நண்பர்களே, ஐயாஜாமி பேசுகிறேன். இன்று எல்லோருக்கும் 72வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? ஓகே, அடுத்து இன்றைய முக்கிய செய்திகளை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தினமணியில் வந்து இன்றைக்கி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல். ஸோ இன்றைக்கும் தினமணியில் வந்துருந்துச்சு, நேற்றும் தினமணியில் வந்துருந்துச்சு. நேற்று என்னென்னா அமித்ஷா வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பார். இன்றைக்கி என்ன சொல்லி இன்றைக்கி வந்து தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஓ பி ராவத்னு சொல்லியிருப்பார்னா வந்து அதுக்கு அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தால் மட்டும்தான், அதாவது வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சரியா கொண்டு வந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதை போய் தெரிஞ்சுக்கணும் சரியா. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா என்னென்னா சட்டப்பேரவைகளுக்கும் மக்களவைக்கும் இணைந்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தான் என்னென்னா ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது வந்து இங்கிலீஷில் அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் போல் அப்படிங்கிறது. ஓகே, இதை யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லா கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் சட்ட ஆணையம் வந்து இதற்கான கருத்து கேட்பு அப்படிங்கிறது இப்போ தொடர்ந்து நடத்திக்கொண்டே வருகிறது. ஸோ அதனுடைய வெளிப்பாடாக சொல்லியிருக்கேன் சரியா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1967 வரைக்கும் என்னென்னா சட்டப்பேரவைகளுக்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில்தான் தேர்தல் நடைபெற்றது. ஆனால் இந்த சுழற்சி அப்படிங்கிறது இடையில வந்து அரசுகள் கவிழ்ந்ததுனால பாதிக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படலை. ஸோ இப்போது அந்த மீண்டும் அந்த கொள்கை அப்படிங்கிறது வலுப்பெற்று வருது சரியா. ஸோ அதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல். ஓகே, ஸோ இப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது தான் இது என்ன எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சுன்னா அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டாங்க சரியா. ஸோ அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் அப்படின்னா என்னென்னா அரசியலமைப்புகளில் எந்த ஒரு பகுதியுமே வந்து என்னென்னா திருத்தம் செய்வதற்கு அரசியலமைப்பில் உள்ள அது என்னென்னா ஆர்டிக்கிள் 368 அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 338 திருத்தணும் அப்படின்னு. எதை திருத்தணும் அப்படின்னா வந்து இப்போது உள்ள சட்டப்பேரவைகளுடைய ஆயுட்காலத்தை வந்து எப்படி வந்து சரிப்படுத்துவது அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லா கமிஷன் அப்படின்னு பார்த்தோம், லா கமிஷன் அப்படிங்கக்கூடியது என்ன 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அமைக்கப்படக்கூடிய ஒரு ஆணையம், அதுதான் சட்ட ஆணையம். இதை யார் அமைப்பா அப்படின்னா வந்து மத்திய அரசு அமைக்கும். இதனுடைய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை யார் நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவார். இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஆயுள்காலம் அப்படிங்கிறது டேம் அப்படிங்கிறது 3 இயர்ஸ். இதுவரைக்கும் இந்தியாவில் வந்து 21 சட்ட ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து முதல் சாரி இப்போது 21வது சட்ட ஆணையத்தில் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி எஸ் சவுகான் அப்படிங்கிறவர் இருக்கார். இது எப்போ அமைக்கப்பட்டனா 2015 to 2018 சரியா. ஸோ இதுதான் வந்து சட்ட ஆணையத்தினுடைய தற்போதைய நிலைமை. ஓகே, அடுத்து வந்து இன்றைக்கி 72வது சுதந்திர தின விழா சரியா. ஸோ என்னென்னா இந்தியா எப்போ சுதந்திரம் அடைஞ்சுனா 1947 August 15. ஓகே, இதை பார்த்தோன்னா சில பின்புலம் தெரிஞ்சுக்கணும் சரியா. அதாவது வந்து என்னென்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய சுதந்திர சட்டத்தின் படி அப்படிங்கிறதான் இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிது. அதுக்கு முன்னாடி பல்வேறு தேசிய விடுதலை போராட்டம் நடைபெற்றுச்சு. பட் கடைசியாக வந்து என்னென்னா ஆங்கிலேயரின் கைகளிலிருந்து இந்தியர்களுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டது எதன் அடிப்படையில்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணப்பட்டது, எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னா July 5, 1947 அன்று பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. ஸோ இது எதனுடைய அடிப்படையில்னா June 3rd Plan அப்படின்னு சொல்கிறேன் சரியா. June 3rd Plan, இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் மவுண்ட் பேட்டன் பிளான் சரியா. June 3rd திட்டத்தை தான் வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம் சொல்லுவாங்க. இந்த திட்டம் என்ன சொல்லி அப்படின்னா வந்து இந்தியா பாகிஸ்தான் என்ற இரு டொமினியன்களாக பிரிக்கப்படும் அப்படிங்கிறதான் சட்டத்தினுடைய இது. ஸோ இதை சொன்னது தான் என்னென்னா June 3rd Plan அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் படி என்னென்னா எல்லையை வரையறுப்பதற்காக ரெட்லீஃப் தலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லை வரை மறுவரை ஆணையம் சரியா, பார்டரு டெமோக்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ இதில் கேள்வி வரலாம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள பார்டருடைய பேர் என்னென்னா ரெட்லீஃப். அதே மாதிரி இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில் உள்ள பார்டருடைய பேர் என்னென்னா ரெட்லீஃப் தான். ஏன் அப்படின்னா அப்போது என்ன வங்காளதேசம் அப்படிங்கிறது என்ன கிழக்கு பாகிஸ்தான், 1971 அப்புறம் தான் வந்து வங்காளதேசமாக உருவாச்சு. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதை பற்றின சின்ன தகவல். அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிஎன் கவர்மெண்ட் இன்க்ரீஸ்டு ஃப்ரீடம் ஃபைட்டர் பென்ஷன், தமிழக அரசு வந்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ஓய்வூதியத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 13,000 to 15,000 உயர்த்தியிருக்கு அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசினுடைய கல்வித்துறை என்ன பண்ணியிருக்குன்னா 144/17 அதாவது வந்து 144/17 அப்படிங்கக்கூடிய ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை வந்து உமன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அறிமுகப்படுத்தி இதன்படி வந்து மாணவர்கள் வந்து அவர்களுடைய குறைகளை வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைய தினமணி பேப்பரில் என்ன நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி வந்து வெளிவந்துச்சு. அது பற்றின கேஸ் தொடர்பானது. ஓகே, அந்த கேஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கக்கூடிய என்ன பத்திரிக்கை, இந்த பத்திரிக்கையை வந்து இன்னொரு நிறுவனத்துக்கு மாற்றும் போது தான் இதில் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத வழக்கு போட்டாங்க. ஓகே, இந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிக்கை அப்படிங்கிறது யார் ஆரம்பித்தா அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஆரம்பித்தார். 1938 இந்த நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கக்கூடிய பத்திரிக்கை அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்னன்னா ஆர்டிகிள் 35 அரசியலமைப்பு சட்ட விதி 35A அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா வந்து இது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு ஒரு சிறப்பு அதிகாரத்தை வழங்கியிருக்கு. என்ன அப்படின்னா வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து யார் நிரந்தர குடிமக்கள் அப்படிங்கக்கூடிய முடிவு செய்யக்கூடிய உரிமையை யாருக்கு வழங்கியிருக்கு அப்படின்னா, ஜம்மு காஷ்மீருடைய சட்டப்பேரவைக்கு, அதாவது வந்து ஜம்மு காஷ்மீர் அசம்பிளி டு டிசைட் பெர்மனன்ட் சிட்டிசன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரியா? அதாவது என்ன அப்படின்னா, வந்து ஜம்மு காஷ்மீர் கூடிய மக்களில் யார் வந்து நிரந்தர குடிமக்கள் அப்படிங்கூடிய முடிவை வந்து என்னென்னா, ஜம்மு காஷ்மீர் தான் சட்டப்பேரவை தான் வந்து முடிவு செய்யணும் அப்படிங்கிறது. அதை தான் என்னென்னா இந்த ஆர்டிகல் 35A அப்படிங்கிறது வந்து இது பண்ணப்படுது. ஸோ இந்த 35A தான் என்ன சொல்லுது அப்படின்னா, வந்து ஜம்மு காஷ்மீரில் ஒரு குடிமக்களால் மட்டும்தான் என்ன அங்கே நிலம் வாங்கவோ வேறு வேலையிலோ எதுலேயோ சேர முடியும் அப்படிங்கிறத கிளியராக வந்து சொல்லு. ஸோ இதுதான் 35A அப்படிங்கிறது. இது பார்த்திங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வரதுனால இத்தனை சரி செய்தித்தாள்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆர்டிகல் 35A அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகத்தில் கேட்கப்படலாம். சரியா? அது ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான் சார் இந்த 35A எப்போ கொண்டு வரப்பட்டதுனா 1954 35A அப்படிங்கிறது கொண்டு வர சேர்க்க அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது ராஜேந்திர பிரசாத்தில். ஓகே, அடுத்து விர்மா பால் சிங் அப்படிங்கக்கூடிய இருக்குன்னா கீர்த்தி சக்ரா அப்படிங்கிற விருது கொடுத்துருக்காங்க. சரியா? விர்மா பால் சிங் அப்படிங்கிறவருக்கு. ஸோ இந்த கீர்த்தி சக்ரா அவார்டு தான் என்னென்னா ஒரே ஒரு விருது கொடுத்துருக்காங்க. சரியா? வீரதிர செயல்களுக்கான கீர்த்தி சக்ரா அவார்டு. இப்போ நிறைய அவார்டுகள் இருக்குது, அசோக சக்ரா இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் அதெல்லாம் வந்து 20 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 20 பேரை நம்மளால் ஞாபகம் வைக்க முடியாது. ஸோ இதை இந்த மாதிரி தான் ஒன்று இருந்தால் அதுதான் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா INS தாரிணி அப்படிங்கக்கூடிய ஒரு ஷிப் இருக்கு இல்லையா, கப்பல். அது என்ன பண்ணுச்சுன்னா 6 பெண்களை கொண்டு உலகம் முழுவதும் சுற்றி வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா நவசேனா அவார்டு அப்படிங்கக்கூடிய விருது குடியரசுத் தலைவர் விருதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயினுடைய மதிப்பு அப்படிங்கிறது என்னென்னா 70 ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 70 ரூபாய் அடைஞ்சிருச்சு. ரூபாயினுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. சரியா? ருபி வேல்யூ டிப்ரிஷியேட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ரூபாயினுடைய மதிப்பு சரிவடைந்தது. ஸோ ரூபாயினுடைய மறு நமக்கு என்னென்னா 69 70 ரூபா இருக்குது. ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அப்படி கிடையாது. இது எதை வச்சு கனெக்ட் பண்ணப்படுதுன்னா நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது என்னென்னா நம்மளுடைய பணத்துக்கும் அமெரிக்க டாலருடைய ஒரு டாலருடைய மதிப்புக்கும் கம்பேர் பண்ணி சொல்லக்கூடாது. இப்போ என்னென்னா நேற்று 69 ரூபா இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து ஒரு அமெரிக்க டாலரை வாங்க முடியும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா 70 ரூபா இருந்தால் தான் நம்மளால் என்ன ஒரு அமெரிக்க டாலரை வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ என்னென்னா உண்மையிலே பணத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்தியாவிலிருந்து என்னென்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்கக்கூடிய பொருட்களுக்கு நம்ம அதிகமான பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் என்ன ருபி டிப்ரிஷியேட். சரியா? ஸோ இதுதான் விஷயம். அப்ரிஷியேட் அப்படின்னா ரூபாயினுடைய மதிப்பு வந்து உயர்வடைகிறது. ஸோ ரூபாயுடைய மதிப்பு உயர்வடைகிறது அப்படின்னா 70 இருந்து கீழே வரும். புரியுதுங்களா? 68 67. ஸோ இதுதான் அப்ரிஷியேஷன் டிப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூபியோடைய வேல்யூ வந்து டிவேல்யூட் பண்ணாங்க. நம்ம நாணயத்தினுடைய பணத்தின் மதிப்பை நம்மளே வந்து குறைச்சிக்கிட்டோம். எந்த வருஷத்துலாம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா 1966 மற்றும் 1991 இந்த ரெண்டு டைம்லேயும் வந்து இந்தியா வந்து தன்னுடைய பணத்தினுடைய மதிப்பை டிவேல்யூஷன் சொல்லுவாங்க, சரியாக குறைச்சிக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஆக்டர் அக்ஷய் குமார் அப்பாயின்ட் அஸ் பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் ரோட் சேஃப்டி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்காண்டி நடிகர் அக்ஷய்குமாரை வந்து என்னென்னா அதற்கான பிரச்சாரத்துக்கு உதவராக நியமிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ரமேஷ் பவர் அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னா வந்து இந்திய பெண்கள் கிரிக்கெட் குழுவுக்கு வந்து தலைமை பயிற்சியாளராக நியமிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்துல் கலாம் விருது அப்படிங்கிறது வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து தக்ஷா குழுவிற்கு. சரியா? அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள தக்ஷா குழுவிற்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அப்துல் கலாம் விருது. இந்த அப்துல் கலாம் விருது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 2015 ஆரம்பிக்கப்பட்டு இது எத்தனை வருஷம், 2015 கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துருக்காங்க, 17 கொடுத்துருக்காங்க, 18 அப்போ 4வது அப்துல் கலாம் விருது அப்படிங்கக்கூடியது. அதுக்கப்புறம் கல்பனா சாவ்லா விருது அப்படிங்கிறது கோயம்புத்தூரை சார்ந்த முத்துமாரி அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த ரெண்டும் கேட்கப்படலாம். மிச்சம் எல்லாமே நிறையா ஃபேக்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணோன்னா நம்மளால் ஞாபகத்துக்க முடியாது. ஸோ முக்கியமான அடிப்படையில் மட்டும் நான் எடுத்திருக்கேன். சரியா? ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பீகாரில் நடந்த இந்த குழந்தைகளுடைய அந்த குழந்தைகள் பற்றின அந்த காப்பக விடுதி காப்பு பிரச்சனை வந்து இல்லையா, பாலியல் கொடுமை. ஸோ அதில் அடிப்படையாக வச்சு இப்போ நிறையா செய்தி வருது. அது ஒன்று. ப்ளஸ் வந்து என்னென்னா குழந்தைகளுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக சிறைகளில் உள்ள குழந்தைகள், ஸோ இவங்களுக்காக வந்து என்னென்னா இதை பற்றின செய்தி பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னால நமக்கு என்ன அப்படின்னா வந்து சைல்டு லேபர் அண்ட் சோசியல் இஷ்யூ தலைப்பில் வரக்கூடியது. ஸோ அப்போ என்ன இதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, என்ன அமைப்புனா நேஷனல் கவுன்சில் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ், அதாவது வந்து குழந்தைகளின் உரிமைகளுக்கான தேசிய ஆணையம் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றிய ஒரு கட்டுரை மாதிரி ஒரு 8 மார்க்கோ ஒரு 5 மார்க்கோ நீங்களாம் எழுதி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த வார்த்தை வந்து எனக்கு பேப்பரில் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்றைக்கி சுதந்திர தினம் அப்படிங்கனால நேஷனல் ஃப்ளாகை பற்றி பார்ப்போம். சரியா? நம்மளுடைய நேஷனல் ஃப்ளாக் அப்படிங்கிறது என்னென்னா ட்ரையாங்கான்னு சொல்லுவாங்க இந்தியில். நம்ம தேசிய கொடியை வர வடிவமைச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிங்காலி வெங்கையா அப்படிங்கக்கூடியவர் வந்து வடிவமைச்சார். இந்த கொடி முதல் முதல்ல எங்கே பயன்படுத்தப்பட்டதுனா 1931 கராச்சி காங்கிரஸ் செஷனில் வந்து இது பண்ணப்பட்டது. அப்புறம் பின்னாளில் வந்து என்ன அப்படின்னா இதையே நம்மளுடைய இந்த கொடியில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தி, அதாவது அசோக சக்கரம் இருக்கு இல்லையா, அசோக சக்கரத்தை சேர்த்து நம்மளுடைய தேசிய நம்ம நாட்டினுடைய தேசிய கொடியாக என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்கொள்ளிட்டாங்க. எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்கன்னா July 22, 1947 யார் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அரசியலமைப்பு வரைவு குழு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தேசிய கொடி நம்ம நாட்டினுடைய தேசிய கொடியாக அங்கீகரித்தது. ஸோ இந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்பாங்க, எப்போது வந்து இந்தியாவோடய தேசிய கொடியாக அங்கீகரிக்கப்பட்டதுன்னா 22 July 1947 சரிங்களா. ஸோ இதுதான் விஷயம். பட் இன்றைக்கி மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் வந்து ஒன்றும் மிகப்பெரிய அளவில் இல்லை. பட் அவருடைய பேச்சில் குடியரசுகளுடைய பேச்சை பார்த்த வரைக்கும் என்னென்னா இன்னும் அருமை இருக்குது, சுகாதாரத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்னா ஆயுஷ்மான் பாரத் அந்த திட்டத்தை வந்து அமல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின விஷயங்களை வந்து வரும் நாட்களில் வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி ஆடியோ ஃபைல் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னா வந்து 7418521550 அதாவது வந்து 7418521550 இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தோட இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு டெய்லி இதே மாதிரி ரிசீவ் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ.